நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் ஸ்தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடர்கின்றேன். ஆதி காலத்திலே திரையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேரமுயவே. ஓம் கிரியா பாபாஜி, ஓம் சிவாய். இப்போது இன்று சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில்காணும் சத்சங்கமாக அமையும் என்று 3 அன்பர்களிடமிருந்து கேள்வி வந்திருக்கின்றது. அவற்றிற்கு முடிந்த அளவு விடை காண்போம். முதலாவது அன்பரிடமிருந்து வந்த கேள்வி, அவர் என்ன கேட்கின்றார் என்றால், சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட விடயம் நீங்கள் கூறினீர்கள், பேராசிரியர் சொன்ன விடயம், அதன்படி இந்த நாங்கள் ஆன்மாக்களாகி எங்களுக்கு உடல் தரப்படுகின்றது, இந்த உடல் எங்களுடைய வினைக்கேற்றபடி தரப்படுகின்றது, அது புரிந்திருக்கின்றது. ஆனால் இந்த ஆன்மாக்களுக்கு இந்த வினைக்கேற்றபடி உடல் கிடைக்கின்றது, ஆனால் உடல் எடுத்த பின்தான் இந்த வினைகள் நடைபெறுகின்றது என்றும் படித்திருக்கின்றோம், சொல்லி தந்திருக்கின்றீர்கள். என்னுடைய கேள்வி, இந்த ஆன்மா எப்போது தன்னுடைய முதலாவது உடலை எடுத்தது? அதை எடுப்பதற்கு வினை இருந்திருக்காதே. அப்படி வினை இல்லாத நேரத்தில் இந்த ஆன்மாவுக்கு முதலாவது உடல் எப்போ கிடைத்தது, எப்படி கிடைத்தது என்பது இந்த அன்பருடைய கேள்வி. இது மிகவும் ஆழமான கேள்வி. நிச்சயமாக உடல் கிடைக்கின்றது ஆன்மாக்களுக்கு. இது சைவ சித்தாந்த பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்துவார் இந்த விடயத்தை. இப்படி கேள்வி வருபவர்களுக்கு அது என்ன முறைப்படி விளங்கப்படுத்துகின்றார் என்றால், இந்த ஆன்மா என்பது அனாதியானது, என்றும் அழியாதது. அது மாத்திரமா ஆணவ மலத்தில் சிக்குண்டிருக்கின்றது. ஆகவே அந்த முதல் உடலை இறைவன் கொடுத்திருப்பான் ஒரு நேரத்தில் என்றால், அந்த உடல் எப்படி கிடைத்தது வினை இல்லாமல் என்று கேட்பீர்களாக இருந்தால், இன்னொரு தத்துவமும் சைவ சித்தாந்தத்தில் உண்டு. இந்த வினைகளை நாங்கள் முக்கரணங்களாலும் செய்யலாம் என்பது அடுத்த தத்துவம். ஆகவே நாங்கள் தூள உடல் எடுத்து செய்தால்தான் அது வினை அல்ல. இப்போவே இந்த உடலில் இருந்து கொண்டே முக்கரணங்களால் செய்கின்றோம். அதே போல இன்னொரு விடயத்தில் பார்க்க போனால் சூட்சுமத்திலும் வினைகள் உண்டு. ஆகவே இந்த ஆன்மா என்பது அனாதியானது, ஆணவத்துடன் கட்டுப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வினைகள் முதலாவது உடல் என்று நாங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் பார்ப்போமாக இருந்தால் இந்த உயிர்களுக்கு அந்த நேரம் அந்த நிலையில் அந்த விடயம் கொடுக்கப்படுகின்றது. இதை என்ன மாதிரி சைவ சித்தாந்தம் விளங்கப்படுத்துகின்றது என்றால், நாங்கள் படித்த 36 தத்துவங்கள் எல்லாவற்றையும் இந்த சைவ சித்தாந்தம் எப்படி கொணர்கின்றது என்றால், ஊழிக்காலத்தில் இருந்து கொண்டு வருகின்றது. ஊழிக்காலம் என்றால் அதை பிரளயம் என்றும் சொல்கின்றார்கள் என்று பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே ஒரு பிரளயத்தின் பின், அதாவது ஒரு 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 அழிப்பின் பின் இது தொடங்குகின்றது. ஒடுக்குதல் என்று சொல்வது சரியான பெயர். சைவ சித்தாந்தத்தில் அழித்தல் என்றால் எல்லோரும் யோசிப்பார்கள், கொடுமை என்று. அது கொடுமை அல்ல. ஆன்மாவை ஒடுக்குதல் என்று சொல்வோம், அழித்தல் தொழிலை. ஏனென்றால் ஆன்மாவுக்கு இறைவனின் இயக்கத்தின்படி ஓய்வு கொடுப்பதற்காகவே இந்த ஒடுக்கல் தொழிலை பரம்பொருள் ஆற்றுகின்றார் என்று மிகவும் விரிவாக பேராசிரியர் அழகாக சொல்லி தந்தார். ஆகவே எங்களுடைய ஆன்மாக்களுக்கு ஓய்வினை கொடுப்பதற்காகத்தான் இந்த ஒடுக்குதல் நிலை. அதுவும் சைவ சித்தாந்த கணக்குப்படி 48 நாட்களுக்கு அந்த ஆன்மாவுக்கு ஓய்வு கொடுக்கப்படுகின்றது, மீண்டும் பிறக்கின்றது. ஆகவே இது ஒரு நேரத்தில் இந்த முற்றொளி போன்று நடக்கின்றது, முற்றாக ஒடுக்குதல். அது இடைக்கிடை நடந்து கொண்டே வரும். அந்த முற்றொழிப்பு அதை பிரளயம் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த ஆன்மாக்களை பார்த்தால் இது ஒரு மூன்று வர்க்கத்தினராக இறைவன் தன்னுடைய செயற்திட்டத்தில் இயக்க பயன்படுத்துகின்றார். அதாவது சகலர், பிரளயாகலர், விஞ்ஞான கலர் என்று பார்த்திருக்கின்றோம். ஆகவே ஆன்மா என்றும் அழியாதது. தோன்றுவதெல்லாம் அழியும், அழிந்த பின் தோன்றும். அழியும் என்றால் இல்லாது போகும், திரும்ப வரும். ஆகவே ஒன்றும் நிலையாக அழியாது, எல்லாம் அனாதியானது. அதுதான் உலக இயக்கம். ஆனால் ஒவ்வொரு நிலைகளில் அது வந்து போகின்றது. ஆகவே இந்த மூன்று வர்க்கத்தினராக ஆன்மாக்களின் அறிவு திறனின்படி இறைவன் இவர்களை எங்களை படைக்கின்றார் என்றது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. இது சகல வர்க்கத்தினர் என்று கூறுவது சைவ சித்தாந்த பொருள்படி மூன்று மலங்களும் உடையவர்கள் என்று சொல்லுவார்கள் ஒரு நிலையில். இன்னொரு நிலையாக சொல்லுவார்கள், 100% ஆணவ மலத்தால் பீடிக்கப்பட்டவர்கள். அதுதான் சரியான சொல் என்று சொல்வார்கள். ஆனால் நாங்கள் முதல் படிக்கும் போது மும்மலங்களை உடையவர்கள் என்று படிக்கின்றோம். அது பேர்ந்து விரிந்து 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 நாங்கள் அதில் மேலே வரும்போது ஆணவ மலத்தால் 100% பீடிக்கப்பட்டவர்கள் சகலர் என்று சொல்வது சிறப்பு என்று சொல்லுவார் பேராசிரியர். அதே போல் பிரளயா கலருக்கு போனோம் என்றால் அவர் சொல்லுவார், 2 மலங்களால் பீடிக்கப்பட்டவர்கள். அதை வேறு விதமாக சொல்வதென்றால் 50% ஆணவ மலத்தில் இருப்பவர்கள் என்று ஒரு குறிப்பாக சொல்லுவார். விஞ்ஞான கலர் என்று சொல்ல போனால் ஆணவ மலம் முற்றாக இல்லாதவர்கள். ஆணவ மல தாக்கம், தாக்கம் என்று சொல்வார், அது மிகவும் முக்கியமான சொல்லு. ஆணவ மல தாக்கம் முழுமையாக இல்லாதவர்கள், அவர்களை விஞ்ஞான கலர் என்று சொல்வார்கள். அந்த நேரம் மலத்தை வைத்து சொல்லும் போது 1 மலத்தார் என்று சொல்வார்கள். ஆணவ மலம் மாத்திரம் இருப்பவர்கள் விஞ்ஞான கலர். ஆணவ மலமும் கண்ம மலத்து தாக்கமும் இருப்பவர்கள் பிரளயாகலர். 3 மலத்தாக்கமும் இருப்பவர்கள் சகலர். இந்த வேறுபாடு எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த வேறுபாடுகளின்படி அவர் என்ன சொல்லி தந்தார் என்றால், இந்த 3 வர்க்கத்தினரும் 3 பிரபஞ்சங்களில் சஞ்சரிக்கின்றார்கள். சகல வர்க்கத்தினர் எங்களுடைய ஆன்ம 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 தத்துவ பிரபஞ்சத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். பிரளயாகலர் வித்யா தத்துவ பிரபஞ்சத்தில் சஞ்சரிக்கிறார்கள். விஞ்ஞான கலர் சுத்த தத்துவ பிரபஞ்சத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். ஆகவே இவற்றை வைத்துத்தான் புவனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் படித்திருக்கின்றோம். அவற்றையும் இன்று ஒரு மீளாய்வு செய்து விடுவோம். இந்த கேள்வியில் அதாவது சுத்த தத்துவத்தில் 15 புவனங்கள் உண்டு என்று, இந்த 224 புவனங்களில் 15 புவனங்கள் சுத்த தத்துவத்தில் உண்டு மேல்நிலையில். அந்த 15 புவனங்கள் உண்டு, அதற்கு கீழே பார்த்தால் அதே தத்துவத்தில் 18 புவனங்கள் உண்டு. ஒவ்வொரு நிலையிலும் அந்த புவனங்களை பிரித்து கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது சுத்த தத்துவத்தில் நாதம் என்ற நிலையில் 15 புவனங்களும், அடுத்ததாக இருக்கும் விந்து என்ற நிலையில் 18 புவனங்களும், அதுக்கு அடுத்த நிலைக்கு இறைவன் இறங்கும் போது சாதாக்கியம் என்று சொல்வார்கள், அது அருவுருவ நிலையில் 27 புவனங்களும், அதற்கடுத்த நிலை மகேஸ்வரம் என்று சொல்வார்கள், அந்த நிலையில் 56 புவனங்களும், அடுத்ததாக இறுதியாக நிற்கும் இறை நிலை உருவ நிலை, அந்த நிலையில் 108 புவனங்களும் உண்டு. இந்த 108 புவனங்கள் இவை முழுமையாக 224 புவனங்கள். ஆகவே நாங்கள் இந்த உடலில் சகல நிலையில் இருக்கும் போது நிலத்தத்துவத்தில் பிரம்மலோகத்தில் இருக்கின்றோம் இப்போது என்பது சைவ சித்தாந்தத்தில் சொல்லித்தரப்பட்டது. அது 108 புவனங்களுக்குள் தான் எங்களுடைய வாழ்க்கை. அதிலிருந்து ஒரு நிலை மேலே போவோமாக இருந்தால் இந்த உடல் இல்லாமல் இந்த நிலைகளை எங்களால் மாற்ற முடியாது என்றும் சைவ சித்தாந்தம் சொல்லி இருக்கின்றது. இந்த மனித உடலை எடுத்து எங்களுடைய வினைக்கேற்றவாறு அனுபவங்களை பெற்று அதன் வழி நின்று அந்த அனுபவத்தை பெற்று, அதாவது எங்களுடைய அறிவுத்திறனை கூட்டுகின்றோம். அந்த அறிவுத்திறன் கூடுவதால் ஆணவ மலத்திலிருந்து சிறிது சிறிதாக விடுபடுகின்றோம். அரை நிலைக்கு விடுபட்டதும் அதை பிரளயாகலர் என்று சொல்கின்றார்கள் எங்களுடைய வர்க்கத்தினரை. அந்த நிலையில் அவர்கள் அதற்கு முதல் புவனத்தில் முதல் நிலையில் இருக்கும் நிலையில் இருக்கும் புவனங்களுக்கு மாற்றப்படுகின்றனர். அந்த நிலையில் 56 புவனங்கள் இருக்கின்றது. அந்த நிலையில் இருந்து கொண்டு நாங்கள் இந்த மனித உடலில் இருந்து கொண்டுதான் அடுத்த நிலையையும் எட்ட வேண்டும், விஞ்ஞான கலரை. இந்த விஞ்ஞான கலரை எட்டும் போது நாங்கள் சுத்த வித்தையில் இறுதியாக இருக்கும் சாதாக்கியத்தில் இருக்கும் புவனங்களுக்கு மாற்றப்படுகின்றோம். அதற்கு பின் அருட்சக்தியும் சிவசக்தியும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளை சுற்றுமத்தில் தருவார்கள் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே இந்த விளக்கத்திற்கு உங்களை இங்கு கொண்டு வந்தது இது ஒரு மீட்டலாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லோருக்கும் இப்படியான ஒரு அடிப்படை கேள்வி இருக்கும். நாங்கள் வினை செய்தாதவர்களா இருந்தால் என்னென்று எங்களுக்கு உடல் கிடைத்தது? முதலாவது உடல் எப்படி கிடைத்தது என்றால், இந்த ஆன்மாக்கள் அனாதியானது, ஆணவத்தில் கட்டுண்டு இருக்கின்றது. ஆகவே ஏதோ ஒரு மலத்தாக்கமாவது எங்களுடைய ஆரம்ப நிலையில் உண்டு. அதன் பிரகாரம் அந்த சூட்சும மலத்தாக்கத்தால் எங்களுக்கு முதல் உடல் கொடுக்கப்பட்டது என்று பேராசிரியர் கூறினார். ஆகவே இந்த அன்பருடைய கேள்வி மிகவும் அருமையான கேள்வி. என்னென்று வினைகள் இல்லாமல் எங்களுக்கு உடலுக்குள் தள்ளப்பட்டோம் என்றால் அதான் முறை. ஆகவே இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். சைவ சித்தாந்தத்தில் சொல்லித்தந்தது 84 லட்சம் உடல்கள் உண்டு இந்த பிரபஞ்சத்தில். அவற்றில்தான் மனித உடலும் அடக்கம். ஆகவே அவற்றையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் விரிவாக. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில், முதலாவது உடல் கொடுக்கப்பட்டதென்று நீங்கள் அந்த நிலையை பார்த்தால் கூட, அந்த நிலையை கூட இந்த சுழற்சியில் இறைவனுடைய இயக்க சுழற்சியில் தான் அதுவும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதில் இருக்கும் மேலதிக விளக்கம் என்னென்றால், இந்த பிரளய காலம் வரும்போது, முற்றளிப்பு காலம் வரும்போது, இந்த பிரளயாகலர் வர்க்கத்தினருக்கு அதன் நிலையிலிருந்து விஞ்ஞான கலராக உயர்த்தப்படுகின்றனர். முழு ஆன்மாக்களும் அந்த நிலையில் இருப்பவர்கள் என்று சைவ சித்தாந்தம் கூறி தந்திருக்கின்றது. விஞ்ஞான கலரில் இருப்பவர்கள் இந்த ஆன்ம உயிர் நிலைகளை விட்டு மாறுவது எப்போதென்றால் பதிஞானம் அடைந்தவுடன் என்பதும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இந்த உடலில் இருந்துதான் எல்லாவற்றையும் நாங்கள் ஈட்ட வேண்டும். ஆனால் இறுதி நிலைக்கு சென்று விட்டோம் என்றால் திருவருட்சக்தியின் அணைப்புக்கு முழுமையாக மலம் கழிந்து மும்மலங்களும் கழிந்து செல்வோமாக இருக்கும் போது அங்கு பதிஞானத்துக்காக தங்குகின்றோம். அதிலிருந்து பதிஞானம் கிடைக்கின்றது என்பது சைவ சித்தாந்த விளக்கம். இது சில மேலதிக விளக்கங்களை இந்த அன்பருடைய கேள்விக்கு கொடுத்திருக்கின்றேன். ஒரு மீட்டலாக அவ்வளவுதான். மீண்டும் கேளுங்கள், புரியும். இதை பற்றிய விளக்கங்கள் அட்டவணைகள் மூலமும் அந்த நேரம் கொடுக்கப்பட்டது, அதையும் பாருங்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓங்கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய. அடுத்ததாக இன்னொரு கேள்வி. இவர் முதலும் இந்த கேள்வியை கொண்டு வந்த ஒரு அன்பர் தான். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யும் தவறுகளில் இருந்து விடுபட வேண்டும் என்று பல மாதங்களுக்கு முதல் உங்களுக்கு ஒரு கேள்வியை போட்டிருந்தேன் ஐயா. விடுபட வேண்டும் என்று நினைக்கின்றேன், விடுபட முடியவில்லை, அதற்கு என்ன உத்தியல் என்றெல்லாம் கேட்டிருந்தேன். நீங்கள் அதற்கு பதில் தந்தீர்கள். அதன் வழி நின்றேன், விடுபட்டேன். இருப்பினும் அதில் என்னால் தொடர்ச்சியாக நிற்க முடியாமல் திரும்பவும் அந்த பிழையான விடயங்களை நான் செய்ய தொடங்குகின்றேன். என்னென்றய்யா அது முற்று முழுதாக இதிலிருந்து விடுபடுவது? ஆனால் இப்போது நான் செய்யும் விடயங்கள் உலகத்தார் கண்ணுக்கு தெரியாதபடி செய்தாலும் என்னுடைய உள்ளுணர்வுக்கு நான் பிழை செய்வது தெரிந்து கொண்டே இருக்கின்றது என்று இந்த அன்பருடைய கேள்வி. இது உங்களுடைய வினக்கணக்கின்படிதான் நடக்கும் என்பது முதலாவது பதில். நீங்கள் செய்யவில்லை என்பதை முதல் உணருங்கள். இறைவன் செய்விக்கின்றான். ஏன்? உங்களை ஆபத்தில் தட்டுவதற்கல்ல, உங்களுடைய வினைகளை கழிப்பதற்கு. ஆனால் வினைகள் கழிப்பதற்கு அவன் செய்கின்றான். இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து உங்களுக்கு முழுமையாய் விளங்கியிருந்தால் நீங்கள் இதிலிருந்து வெளியால் வருவது மிகவும் உகந்தது. வந்தும் மீண்டும் போகின்றீர்கள் என்றால் உங்களுடைய இச்சை உங்களை விடவில்லை, அது வினை கணக்கு. ஆகவே போய் வந்து கொண்டிருந்தால் நீங்கள் அதிலிருந்து மீள முடியாது. ஏனென்றால் விடயங்கள் தெரிகின்றது, உடல் எப்படி வேலை செய்கின்றது என்று தெரிகின்றது, கருவிகள் எப்படி வேலை செய்கின்றது என்று தெரிகின்றது. ஆகவே அறிவுத்திறன் கிடைத்திருக்கின்றது. அதை கேட்டலில் மாத்திரம் வைத்திருக்காது, சிந்தித்து தெளிந்து நீங்களாகவே வழியால் வர வேண்டியதுதான் உங்களுடைய முயற்சி. அப்படி அந்த முயற்சியில் உங்களால் வழியால் வர முடியவில்லை என்றால் நீங்கள் உலக இச்சையில் இன்னும் இருக்கின்றீர்கள். 100% என்பது அதனுடைய அர்த்தம். ஆகவே நீங்கள் முயற்சி செய்துதான் இதிலிருந்து வழியால் வர வேண்டும். இதற்குரிய பயன்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் மிகவும் பாவமான செயல்கள், அடுத்தடுத்த பிறப்புகளில் நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். ஆகவே அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு கூடுதலாக முயற்சி செய்யுங்கள். இச்சையை குறைக்க வேண்டும். அதற்கு ஒரு வழி விலத்தி நின்று பார்த்தல். அதாவது நீங்கள் எந்த விஷயத்தில் ஈடுபட முதலும் அதை பற்றி யோசியுங்கள், விலத்தி நில்லுங்கள். நான் ஈடுபடவில்லை, ஈடுபட்டால் எப்படி இருக்கும் என்பதை அடிப்படை திறனுடன் யோசியுங்கள். அந்த நேரமாவது உங்களுக்கு அதிலிருந்து விடுபட முடியும். ஈடுபட்டு முடித்தவுடன் அதை பற்றி சிந்திக்காது துவங்க முதல் சிந்தியுங்கள் என்பது இதற்குரிய பதிலாக வைக்கலாம் என்பது இந்த அன்பிற்குரிய விடயம். அடுத்தது மூன்றாவது கேள்வி வந்திருக்கின்றது. தொண்டு செய்கின்றேன் ஐயா. இந்த தொண்டு தன்னலமற்ற தொண்டு செய்யணும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். தொண்டு தன்னலமற்ற தொண்டாக மாறணும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். அந்த நிலைக்கு என்னால் போக முடியவில்லை. ஏனென்றால் முழுமையாக போக முடியவில்லை. தொண்டு செய்கின்றேன், ஆனால் நலம் கருதித்தான் செய்கின்றேன். அது பொருளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். இன்னும் அந்த உலகியல் நலன் கருதித்தான் என்னுடைய தொண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நான் இந்த தொண்டு செய்வதால் பாபாஜி எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த நினைவு எப்பவும் எனக்கு இருக்கின்றது. அந்த நினைவை அகற்றி தன்னலமற்ற தொண்டுக்கு போவதற்குரிய முயற்சிகள் எவ்வாறு நான் அதை மேற்கொள்ளலாம் என்று கேட்கின்றார். தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு செய்து கொண்டு போக போகத்தான் அதில் நீங்கள் நிற்க வேண்டும் முதல் நிலையாக. அது மிகவும் முக்கியம். அந்த நிலைக்கு தன்னலமற்ற தொண்டுக்கு போக முடியவில்லையே என்று தொண்டை விட்டு விலத்தினீர்கள் என்றால் நீங்கள் குழியில் விழுந்து விடுவீர்கள். ஆகவே உங்களுடைய தொண்டின் முயற்சி நடந்து கொண்டே போகட்டும். பாபாஜி பரம்பொருளிடம் உங்களுடைய உள்ளுணர்வால் அவர்களிடம் கேளுங்கள், உங்களை இந்த நிலையில் வைத்திருக்க வேண்டும். இந்த தொண்டு என்னை விட்டு போகக்கூடாது. நான் உங்களுக்கு பணியாற்ற வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். அந்த நிலையில் உங்களுக்கு குரு பணியும் இறை பணியும் அடைவதற்குரிய சூட்சும விடயங்கள் உங்களுக்கு குருவால் பரம்பொருளால் நிச்சயமாக கிடைக்கும். இதை நாங்கள் பரிசீலனை செய்துதான் பார்க்க வேண்டும். அந்த நிலையை நீங்கள் கேட்டு அந்த நிலையை நோக்கி நீங்கள் முயற்சியில் சென்று அவர்கள் அதற்குரிய உதவியை செய்கின்றார்களா இல்லையா என்பது உங்களுடைய ஆன்மாவுக்கு நீங்களே பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அவர்கள் எப்போதும் இதற்கு இந்த நிலைக்கு உதவி செய்வார்கள். அதற்கு உங்களுடைய விடாமுயற்சி இருக்க வேண்டும். தளர்வில் கூட நீங்கள் முயற்சி செய்து ஒரு நேரம் அவர் ஒரே அடியாக உங்களை உயர்த்தி இந்த தொண்டில் சிறப்புற பண்ணுவார் என்பது அறிந்த உண்மை வாழ்வில். ஆகவே நீங்களும் அந்த வழி நின்றால் அந்த தன்னலமற்ற தொண்டு என்ற நிலையை நீங்கள் சிறிது சிறிதாக எட்டிப்பிடிக்கலாம். அதற்கு முதலாவதாக தேவை உங்களுடைய தொண்டிலிருந்து சிறிதளவாவது பிசகாது. நல்ல நேரத்திலும் கெட்ட நேரத்திலும், அதாவது நல்வினைகள் நடந்து கொண்டிருக்கும் போதும் தீவினைகள் நடந்து கொண்டிருக்கும் போதும் உங்களுடைய தொண்டிலிருந்து வலுவாது நிற்றல் தான் ஆரம்ப விதி. அந்த நிலத்தில் நிற்பீர்களாக இருந்தால் பாபாஜியும் பரம்பொருளும் உங்களை தன்னலமற்ற தொண்டு நிலைக்கு நிச்சயமாக உயர்த்துவார்கள் என்பதில் ஒருவித சந்தேகமும் இல்லை. ஆகவே அவ்வழி நின்று பாருங்கள், எவ்வாறு அந்த தன்னலமற்ற தொண்டை நீங்கள் உணர்கின்றீர்கள் என்று பார்ப்போம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி இந்த மூன்று கேள்விகளுக்கும் முடிந்தளவு பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் பதில் கன்றோம். இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா,
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல கேள்வி பதிலுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் வந்த மூன்று கேள்விகளுக்கும் விளக்கமாக தெளிவான பதில்கள் கேட்கப்பட்டது, உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அதில் முதலாவது கேள்விக்கு நாங்கள் உள்வாங்கிய விடயத்தை மிகவும் சுருக்கமாக ஒருமுறை மீட்டல் செய்வோமாயின், ஆன்மா அனாதியானது கூலிக்காலத்திலிருந்து கொண்டு வருகின்றது. கொடுக்குதல் அதாவது அளித்தல் தொழில், ஆன்மாவுக்கு ஓய்வு கொடுப்பதற்காகத்தான் இந்த ஒடுக்கல் தொழில், அதாவது இதை பிரளயம் என்றும் சொல்லுவார்கள். அடுத்து பிரளயர் மும்மலங்களையும் உடையவர், ஆணவ மனத்தினால் 100% பிடிக்கப்பட்டவர் என்பதும், பகலர் 50% மனமுடையவர்களாகவும், விஞ்ஞானகலர் ஆணவ மன இல்லாதவர் என்றும் கூறிய விடயங்களை உள்வாங்கி, அடுத்து 108 புவனங்கள் பற்றிய விளக்கங்கள் தரப்பட்டது. அதற்குரிய விடயங்கள் எந்த வகையில் இதற்கு உதவி புரிந்த என்பதையும் உணரக்கூடியதாக இருந்தது. அடுத்தது அருள் சக்தியும் திருவருள் சக்தியும் பற்றிய விளக்கம் தரப்பட்டது, அதையும் உள்வாங்கினோம். எனவே முதலாவது அன்பரின் கேள்விக்கு ஏற்கனவே தரப்பட்ட அட்டவணைகளையும் பார்த்து இன்றைய காணொலியை மீண்டும் கேட்டு மேலும் தெளிவுபடலாம் என நினைக்கிறேன். அடுத்து
பேசுங்க. ஹலோ ரவினையா, கேட்கவில்லை.
அடுத்ததாக இரண்டாவது கேள்விக்கு உரிய இதை பார்ப்போமானால், நாம் செய்யும் தவறுகளில் இருந்து விடுதல் பற்றியது, அதற்கும் முற்றாக விடுதல் பற்றிய விளக்கம் தரப்பட்டது. அதற்கும் வினை கணக்கின்படிதான் நடைபெறுகிறது என்பது முதல் காரணமாகவும், அடுத்து அறிவுத்திறன் மூலம் முயற்சி செய்து இதிலிருந்து வெளியே வரலாம் என்பது அமைந்திருந்தது. அதற்கு ஒரு வழி விளத்தி நின்று பார்த்தல் என்பதும் அதற்குரிய இறுதி பயிலாக உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து மூன்றாவது கேள்வி, தொண்டு செய்வது பற்றிய கேள்வி, அதற்குரிய சுருக்கமாக உள்வாங்கிய விடயம் என்னவென்றால், தொண்டு செய்ய வேண்டும், தொண்டு முயற்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும், இறைவனை வேண்ட வேண்டும், தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று இறைவனை வேண்ட வேண்டும். அதற்கு உங்களுடைய விடாமுயற்சி தன்னலமற்ற தொண்டை செய்ய முடியும் என்பதை நீங்கள் உணரலாம். அதற்கும் பாபாஜி உதவி செய்வார். எனவே நாங்கள் தொடர்ந்து விடாமுயற்சி செய்து பாபாஜியின் அருள் மூலம் தன்னலமற்ற தொண்டை செய்யலாம் என்பதை உணரக்கூடியதாக இருக்கும் என நினைக்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இரவனையா, உங்கள் முடிந்த அளவு இதை சுருக்கமாக கூறியிருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கு, நன்றி சொல்வோம். ஓம் கிரிய பாபாஜி ஆனா உங்களுடைய விளக்கம் போலவே மற்றவர்களுக்கும் இது விளங்க சிறிது கஷ்டமாக இருந்தால் இந்த புவனங்கள் அதை மீண்டும் ஒரு முறை சொல்லி விடுகின்றேன். இந்த புவனங்கள் எல்லாமாக 224. இதில் நில தத்துவத்துக்குரிய புவனங்கள் 108. அதை நாங்கள் பிரம்மலோகம் என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். அதுக்கு அடுத்த தத்துவமாக இருப்பது ஆன்ம தத்துவங்கள். அந்த ஆன்ம தத்துவங்களில் இறுதியான தத்துவம்தான் நிலம். அதை விட மிச்ச 23 தத்துவங்களும் விஷ்ணு உலகத்துக்குரியது. ஆன்ம தத்துவத்துக்குள் அந்த உலகத்துக்கு இருக்கும் புவனங்கள் 56. அதற்கு மேலே வந்தமண்டா வித்யா தத்துவங்கள். அந்த தத்துவங்களுக்கு இருக்கும் புவனங்கள் 27. இந்த வித்யா தத்துவ புவனங்களில் தான் பிரளயாகலர் ஆன்ம வர்க்கத்தினர் இருக்கின்றார்கள். அதற்கு கீழே சொல்லப்பட்ட நில தத்துவம் மிச்ச 23 ஆன்ம தத்துவங்கள் இருக்கும் புவனங்களில் சகல வர்க்கத்தினர் இருக்கின்றோம். ஆகவே வித்யா தத்துவத்திற்கு மேலே நீங்கள் பார்க்கும்போது இரண்டு விதமாக அது பிரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த புவனங்கள். ஒன்று சாதாக்கிய நிலை, அதாவது சுத்த வித்தைக்கு 18 புவனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 18 புவனங்களில்தான் விஞ்ஞான கலர்கள் ஆன்மாக்கள் சஞ்சரிக்கின்றார்கள் என்பது சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலே இருக்கிற புவனங்கள், அதற்கு மேலே இதை இருந்து இயக்குபவர்களால் இயக்குபவர்களுக்கு தடத்த நிலையில் வந்து அவர்களுக்காக இருக்கும் புவனங்கள் தான் இருக்கின்றது நாதம் விந்து நிலையில். அது 15 புவனங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த புவனங்கள் எங்கெங்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றது அட்டவணை போட்டு தரப்பட்டிருக்கின்றது. அதை மீண்டும் ஒருமுறை பாருங்கள், விளங்க பாருங்கள் இந்த கேள்வி கேட்டபடி. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அனுப்பியிருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் கிரிய பாபாஜி
நமோ. ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய
நமோ. வணக்கம் போல் சத்சங்கம் பாபாஜியுடைய கருணையால் அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில சைவ சித்தான் அந்த அடிப்படை கருத்திலிருந்து அருமையான விளக்கங்களை கொடுக்கப்பட்டது. புவனங்கள் கணக்குப்படிதான் எல்லா செயலும் நடக்குது. சைவ சித்தாந்தம் இந்த வகையில நல்ல சிறப்பான ஒரு பதில பாபாஜியுடைய கருணையால சத்சங்கத்துக்கு கிடைக்கப்பட்ட பதில். அதான் அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மறுபடியும் நீங்க அதை கேட்டு அதுக்கு முறையா நீங்க பதில் கேட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிடும். இது புரியுறது கொஞ்சம் கஷ்டம் தான். கிளாஸ்லயே எல்லாருமே கேட்பாங்க, அந்த போன கணக்கு கேட்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா உண்மை அதுதான், நீங்க மறுபடியும் கேட்கக்குள்ள அது புரியுதலுக்கு வந்துடும். அந்த கணக்குப்படி தான் எல்லாம் நடக்குதுன்னு சைவசித்தாந்தம் தீர்க்கமா சொல்றாங்க. அந்த வகையில இந்த சத்சங்கம் சிறப்பான முறையில கேட்ட கேள்விக்கு சரியான பதில் வந்து பாபாஜியுடைய அருணால் கொடுக்கப்பட்டது.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிக மருமையாக பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் அது சிறு மேலதிக விளக்கத்தையும், இது புரியாத நிலையில் இருக்கும் ஒரு விடயம், அதை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து அதை மீண்டும் மீண்டும் பார்ப்போமாக இருந்தால் அது புரியப்படும் என்பதையும் ஊக்கப்படுத்தி இருக்கின்றீர்கள். அதுதான் உண்மை. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். பாபா ஓம் சரி.